பிற்காலத்து பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 186வது அரையாண்டு பொது மாநாட்டின் ஆசாரித்துவ பொதுக்கூட்டத்தை சால்ட்லேக் சிட்டியிலுள்ள ஆலய சதுக்கத்தின் மாநாட்டு மையத்திலிருந்து நாங்கள் உங்களிடத்தில் கொண்டு வருகிறோம். வெஸ்ட் வேலி சிட்டி மற்றும் யூட்டாவின் மேக்னா பிணையங்களிலிருந்து மெல்கசிடிக் ஆசாரியத்துவ சகோதரர்களின் தேர்ந்திசை குழுவினரால் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படும். சபையின் பிரதான தலைமையின் முதல் ஆலோசகரான தலைவர் ஹென்றி பி ஐரிங் இந்த கூட்டத்தை நடத்துவார். சகோதரரே, பிற்காலத்து பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 186வது அரையாண்டு பொது மாநாட்டின் ஆசாரியத்துவ கூட்டத்துக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நான் இக்கூட்டத்தை நடத்துமாறு சொன்னார். உலகம் முழுவதிலும் அநேக இடங்களில் ஆசாரியத்துவம் தரித்தவர்களுக்கு இச்சேவைகள் வழங்கப்படுகின்றன. கென்னி வைசர் வழிநடத்துதலின் கீழ் ரிச்சர்ட் எலியட் ஆர்கன் வாசிக்க யூட்டாவின் வெஸ்ட் வேலி சிட்டி மற்றும் மேக்னா பிணையங்களிலிருந்து சகோதரர்களின் மெல்கசிடிக் ஆசாரியத்துவ இசைக்குழு இக்கூட்டத்துக்கான இசையை வழங்குவார்கள். எல்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பாடி இசைக்குழு இக்கூட்டத்தை தொடங்கும். பின்பு எழுபதின்மரின் மூப்பர் பால் பி பைப்பரால் ஆரம்பஜம் ஏறெடுக்கப்படும்.
Our Father in heaven.
எங்கள் பரமபிதாவே, நாங்கள் தலை குனிந்து இங்கு ஒன்று சேரும் பொழுது ஒருவருக்கொருவர் நல்ல சகோதரராக எப்படி இருப்பது என்று தெரிந்து கொள்ள, உமது குமாரிகளை எப்படி ஆசீர்வதிப்பது என்றும், அந்த குமாரியுடன் நாங்கள் குடும்பத்தில் ஒரு பங்கினராக இருக்கும் பாக்கியத்தை பெற்று அவர்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும் சேர்ந்திருக்கிறோம். இந்த கடைசி நாள்களில் இந்த வேலையை செய்வதற்கான அதிகாரத்தை கொண்டுள்ள தலைவர்களிடம் கேட்டுக்கொள்ள நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். உமது குமாரனுக்கு வழியாக வந்த இந்த ஆசாரித்துவத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உமது பரிசுத்த ஆவி எங்களுடன் இருப்பதாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எவருக்கெல்லாம் சேவை செய்கிறோமோ அவர்களுக்கு புரிய வைக்க என்ன புரிய வைக்கும் என்பதை எங்களுக்கு உணர்த்துமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இவை இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம்.
ஆமென்.
பாடி இசைக்குழு நம்மை மகிழ்விக்கும். பாடலுக்கு பின் பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ஜெப்ரியார் ஆலண்ட் நம் பேச கேட்போம். 70 மூப்பர் லெக்ராண்ட் ஆர் கர்டிஸ் ஜூனியர் அவரை தொடர்ந்து பேசுவார்.
Thank you, brethren, for that beautiful
view. சகோதரர்களே, இந்த அருமையான இசைக்காக நன்றி செலுத்துகிறேன்.
Not long ago, a single sister whom I will call Molly.
சிறிது காலத்திற்கு முன்பு மோலி என நான் அழைக்கிற ஒரு திருமணமாகாத சகோதரி வேலையிலிருந்து தனது வீட்டிற்கு வந்து அவளுடைய வீட்டில் அடித்தளம் முழுவதும் 2 இன்ச் தண்ணீரால் நிரம்பியிருந்ததை கண்டால், கழிவு நீர் பாதையை பகிர்ந்து கொண்டிருந்த அவளுடைய பக்கத்து வீட்டார் அன்றைக்கு மிக அதிகமான துணிகளை துவைப்பதற்கு குளிப்பதற்கும் அதிகமான தண்ணீரை செலவழித்த அந்த தண்ணீர் இங்கே தங்கியிருப்பது என்பதை உடனே அவள் கண்டுபிடித்தாள். தனக்குதவ வரும்படி தனது தோழியை அவள் அழைத்து அவர்கள் இருவரும் தண்ணீரை கோரி தரையை துடைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கதவு அழைப்பு மணி ஒலித்தது. உன்னுடைய வீட்டு போதர்கள் வந்திருக்கிறார்கள் என அவளுடைய தோழி உறக்க கத்தினாள். இன்று மாதத்தின் கடைசி நாள், இருந்தும் அவர்கள் என்னுடைய வீட்டு போதர்கள் இல்லை என உனக்கு நிச்சயப்படுத்துகிறேன் என சிரித்து கொண்டே பதிலளித்தாள். வெறுங்கால்களுடனும் வீரமான ஆடையுடனும் கலைந்து போன கூந்தலுடனும் ஒரு அழகான கையுறைகளுடன் மோலி கதவை நோக்கி போனாள். ஆனால் அவளுடைய வழக்கத்திற்கு மாறான தோற்றம் அவளுடைய கண்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவர்களோடு ஒப்பிட முடியவில்லை. அவர்கள் அவளுடைய வீட்டு போதகர்கள். நீங்கள் என்னை ஊசியால் குத்தியிருக்கலாம் என பின்னர் என்னிடம் அவள் சொன்னாள். பொது மாநாடு உரைகளில் பிரதான தலைவர்கள் பகிர்ந்து கொண்டுவதைப் போல இது ஒரு வீட்டு போதக அற்புதம் என அவள் சொன்னாள். ஆனால் அவர்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமா அல்லது துடைப்பதை அவர்கள் கைகளில் கொடுக்கலாமா என தீர்மானித்துக் கொண்டிருந்த போது, மோலி, எங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் வேலையாயிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நாங்கள் மற்றொரு நாள் வருவோம் என சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அடித்தளத்தில் நின்றுக்கொண்டு அவளுடைய தோழி கேட்டால், யார் அவர்கள்? நிச்சயமாக அந்த 3 நேப்பியர்கள் அல்ல என நான் சொல்ல விரும்பினேன். ஆனால் அதை தவிர்த்து மிக அமைதியாக சொன்னேன், அவர்கள் என்னுடைய வீட்டு போதகர்கள்தான். ஆனால் அவர்களுடைய செய்தியை கொடுக்க இது சரியான நேரம் அல்ல என அவர்கள் நினைத்தார்கள். சகோதரரே, சபையின் தனிப்பட்டவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவ சபையின் முதல் ஆதாரமாயிருப்பதாக விவரிக்கப்பட்டிருக்கிற ஆசாரித்துவ கடமையை சுருக்கமாக நாம் ஆராய்வோமா? ஸ்தாபிக்கவும் மறுஸ்தாபிக்கவும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களுக்காக முழு காடுகள் பலியாகப்படுகின்றன. ஊக்குவிக்க ஆயிரக்கணக்கான ஊக்குவிக்கும் சொற்பொழிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக எங்கேயும் எந்த மனோத்துவ பிரதிநிதியும் இத்தனை குற்ற உணர்வான பயணங்களை ஏற்பாடு செய்திருக்க மாட்டான். இருந்தும் ஆசாரித்துவ வீட்டு போதகத்தின் மூலம் எப்போது சபையை கண்காணிக்க கர்த்தரின் கற்பனையை சார்ந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தை நெருக்கத்தை அடைய நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்கொள்ளும் சவாலின் ஒரு பகுதி சபை அங்கத்தினர்களின் மாறிக்கொண்டிருக்கும் தன்மைகள். அது எங்களுக்கு தெரியும். இப்போது நமது சபை 188 நாடுகளில் 30,000 மேலான தொகுதிகளாகவும் கிளைகளாகவும் பரவியிருக்கிறது. பக்கத்து தெரு இது பக்கத்து தெரு போதகமான போதகம் என அழைக்கப்பட்ட பக்கத்து வீட்டார் அவர் பக்கத்து வீட்டாருக்கு போதித்துக் கொண்டிருந்த சபையின் ஆரம்ப நாட்களை விட இப்போது நமது சகோதர சகோதரிகளின் வீடுகளை சந்திப்பதில் மிக அதிக சவால்கள் இருக்கின்றன. அதற்கும் மேலாக சபையின் அநேக பிரிவுகளில் கண்காணிக்கப்பட வேண்டிய 18 அல்லது 20 மேலான குடும்பங்களுக்கு சேவை செய்வதை விட்டுவிட்டு வீட்டு போதகத்துக்கு ஆசாரியத்துவத்தை தரித்திருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. பயணிக்க நீண்டிய தூரம், அதிக செலவு, போக்குவரத்திற்கான குறைந்த வசதி, வேலை நாட்கள் மற்றும் வேலை வாரங்களின் நீடிப்பு போன்ற பிரச்சனைகளும் இருக்கின்றன. இன்னும் கூடுதலாக அழைக்கப்படாத வீட்டு சந்திப்புகளுக்கு எதிரான கலாச்சார கட்டுப்பாடுகளும் உலகத்தின் அநேக பகுதியில் உள்ள பாதுகாப்பின்மையும் இருக்கின்றன. பிரச்சனையின் கடினமான தன்மையை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சகோதரரே, அனைத்து சூழ்நிலைகளிலும் செய்யக்கூடிய சூழ்நிலைகளிலும் சபை முயற்சிக்கிற மாதாந்திர சந்திப்பு இன்னமும் சிறப்பானதாயிருக்கிறது. ஆனால் உலகை சுற்றியுள்ள அநேக இடங்களில் அத்தகைய ஒரு சிறப்பானது சாத்தியமில்லை என்பதை உணரும் போது, செய்ய முடியாததை செய்யும்படி நாம் கேட்கும் போது அந்த சகோதரர்களின் குற்ற உணர்வுக்கு அது காரணமாகிறது. 2001 டிசம்பரில் சபையின் ஆசாரியத்துவ தலைவர்களுக்கு இந்த உணர்த்துதலான உதவிகரமான ஆலோசனையை கொடுத்த பிரதான தலைமை எழுதினார்கள். அவர்கள் எழுதினார்கள், ஆசாரித்துவத்தின் ஊக்கமுள்ள சகோதரர்களின் எண்ணிக்கை குறைவாய் இருப்பதாலும் பிற உள்ளூர் பிரச்சனைகள் இருப்பதாலும் சபையின் சில இடங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதமும் வீட்டு போதகம் சாத்தியமாகாது. அதில் சில சவால்களை நாம் சொல்லியிருக்கிறோம், குறித்திருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒவ்வொரு அங்கத்தினரையும் கண்காணிக்கவும் பலப்படுத்தவும் தலைவர்களிடம் இருக்கிற ஆதாரங்களை பயன்படுத்துவதிலும் சிறப்பானதை செய்ய வேண்டும். சகோதரரே, என்னுடைய தொகுதியில் அல்லது கிளையில் இம்மாதிரியான கடினமான சூழ்நிலைகளை நான் எதிர்கொண்டால் என்னுடைய அரோனிய ஆசாரித்துவ கூட்டாளியும் நானும் இந்த வழியில் பிரதான தலைமையின் ஆலோசனையை இப்போது அது கைப்பிரிது கொள்கை பிரயோகப்படுத்துவோம். முதலில் எப்படியாயினும் அதை அடைய அநேக மாதங்களானாலும் ஒவ்வொரு அங்கத்தினரின் வீட்டை சந்திக்க சாத்தியமாகவும் நடைமுறையாகவும் அவர்களுடைய வீடுகளை அடைய ஒரு நாட்காட்டியில் ஒரு நேரப்பட்டியலை ஏற்படுத்தி வேத கற்பனையை நாங்கள் நாடுவோம். அந்த நேரப்பட்டியலின்படி இந்த நடைமுறையில் கிடைக்கக்கூடிய நேரத்திலும் அடிக்கடி உண்டாக்குகிற தொடர்பிலும் நாம் அதிகமாக தேவைப்படுகிறவர்களுக்கு நமது அதிக முன்னுரிமையை கொடுப்போம். அதிகமாக விசாரிப்பவர்களுக்கு நமது ஊழியக்காரர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக ஞானஸ்தானம் பெற்ற மனமாறியவர்கள், வியாதிஸ்தர்கள், தனிமையில் இருப்பவர்கள், ஊக்கமிழந்தவர்கள், இன்னும் பிள்ளைகளுடன் வீட்டில் இருக்கிற ஒரு பெற்றோரின் குடும்பங்கள் போன்றவர்கள் இவர்கள். முடிப்பதற்கு சில மாதங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் சந்திக்க எங்கள் நேரப்பட்டியல் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற எந்த வழியின் மூலமாவது எங்கள் பட்டியலில் உள்ள தனிப்பட்டவர்களுடனும் குடும்பங்களுடனும் நாங்கள் பிற வகையான தொடர்புகளை உருவாக்குவோம். நிச்சயமாக சபையில் எங்கள் குடும்பங்களை நாங்கள் கண்காணித்து வேதம் சொல்வதைப் போல தங்களுடைய ஆத்ம நலனை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசுவோம். கூடுதலாக நாங்கள் தொலைபேசியில் அழைப்போம், மின் அஞ்சல்களையும் குறுஞ்செய்திகளையும் அனுப்புவோம். நமக்கிருக்கிற அநேக சமூக வலைத்தளங்களின் அநேக வடிவங்கள் மூலமாக ஒரு வாழ்த்துதலை அனுப்புவோம். விசேஷமான தேவைகளுக்கு தவ ஒரு வேத குறிப்பை அல்லது ஒரு பொது மாநாட்டின் சொற்பொழிவிலிருந்து ஒரு வரியை அல்லது LDS.org மார்மன் செய்திகளில் ஒன்றை நாங்கள் அனுப்புவோம். பிரதான தலைமையின் செய்தியில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்களுடன் நாங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளில் எங்களால் முடிந்த சிறப்பானதை நாங்கள் செய்வோம். சகோதரரே, இன்று மாலை நான் கொடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், வீட்டு போதகத்தின் உங்கள் புரிந்து கொள்ளுதலை உயர்த்தி அவருடைய பிள்ளைகளுக்கும் புதியதான சிறப்பானதான வழிகளில் கர்த்தரின் தூதுவர்களாக உங்களை பாருங்கள். அப்படி என்றால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தைப் போல ஆர்வத்தின் பழக்கத்தை விட்டுவிட்டு மாதத்தின் கடைசி நாளில் குடும்பத்தினர் ஏற்கனவே படித்து முடித்த சபை பத்திரிகையிலிருந்து எடுத்தப்பட்ட ஒரு செய்தியை கொடுப்பது போலாகும். கொடுக்காமல் அதைவிட அங்கத்தினர்களுக்காக ஒரு உண்மையான சுவிசேஷ அக்கறைகளின் ஒரு காலத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். இரக்கத்தின் வழிகளில் ஒருவருக்கொருவர் கண்காணிப்பையும் கவனிப்பையும் கொடுத்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஆவிக்குரிய உலக பிரகாரமான தேவைகளை உதவுகிற வழியில் நிவர்த்தி செய்வோம் என நாம் நம்புவோம். ஒரு வீட்டு போதகத்தின் கணக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தின் கணக்கே. ஆகவே அதை எல்லாம் அறிவீங்கள். ஒரு குறிப்பிட்ட நாள்காட்டி அல்லது இடம் உண்மையில் இதற்கு சம்பந்தப்பட்டதில்லை. உங்களுடைய உக்கிராணுவத்திற்குள் உள்ளவர்கள் நீங்கள் எப்படி ஆசீர்வதித்தீர்கள், கவனித்திருக்கிறீர்கள் என்பதை குறிக்கப்படும். உங்கள் ஜனங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். எப்போதும் சபையை கண்காணிக்க கொடுக்கப்பட்ட கற்பனையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்பதே முக்கியமாகும். கடந்த ஆண்டு மே 30 என்னுடைய நண்பர் ட்ராய் ரசல் உள்ளூர் டெசரட் இண்டஸ்ட்ரீஸ் பொருட்களை தானம் செய்ய போகும் வழியில் தன்னுடைய வாகனத்தை மெதுவாக நிறுத்தும் இடத்திலிருந்து வெளியே எடுத்தார். அவருடைய பின்பக்க சக்கரம் எதிலோ ஏறி இறங்கியதாக அவர் உணர்ந்தார். ஏதோ பொருள் கீழே விழுந்திருக்கலாம் என நினைத்து கொண்டு அவர் வாகனத்திலிருந்து வெளியே வந்தார். அங்கே அவருடைய 9 வயது ஆன அன்பு மகன் ஆஸ்டன் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். கூக்குரல்களும் ஆசாரித்துவ ஆசீர்வாதமும் மருத்துவமனை ஊழியர்களின் உடனடி வருகையும் அவர்களின் மருத்துவ உதவிகளும் எதுவுமே உதவிக்கு வரவில்லை. ஆஸ்டின் மரித்து போனான். தூங்க முடியாமலும் சமாதானத்தை காண முடியாமலும் ட்ராய் ஆறுதல் அடைய முடியாதவராயிருந்தார். அவரால் பொறுத்து கொள்ள முடிவதற்கும் மேலாக வேதனையாயிருப்பதாகவும் வாழ முடியவில்லை எனவும் அவர் சொன்னார். ஆனால் அந்த மிக கவலையான நேரத்தில் 3 மீட்கும் சக்திகள் வந்தன. முதலாவதாக, ஒரு அழகான நல்ல மகனை இழந்தலை பற்றிய எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்ற மெல்லிய சத்தத்துடன் ட்ராய்க்கு அன்பாக போதித்த பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசிய நமது பரலோக பிதாவின் அன்பும் உறுதியளிக்கும் ஆவியும் இருந்தது. இரண்டாவதாக, ட்ராயை அணைத்து கொண்டு அவரை நேசித்து அவளும் கூட மகனை இழந்து நிற்பதாக அவருக்கு நினைவுபடுத்தி அவளுடைய கணவனையும் இழக்காமல் இருக்க தீர்மானித்த அவருடைய மனைவி டீட்ரா. இந்த கதையில் மூன்றாவதாக இருப்பவர் ஒரு அற்புதமான வீட்டு போதகரான ஜான் மேனிங். ஜானும் அவரது கூட்டாளியும் எந்த நேரப்பட்டியலின்படி ரசலின் வீட்டை சந்தித்தார்கள், அங்கு அவர்கள் போனபோது எந்த செய்தியை கொடுத்தார்கள் அல்லது எவ்வாறு அவர்களுடைய அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் கடந்த வசந்தத்தில் சிறுவனான ஆஸ்டனை அவரே தூக்கியதை போல சகோதரர் மார்னிங் கீழிறங்கி ட்ராய் ரசலை அந்த சோகமான பாதையிலிருந்து தூக்கி நிறுத்தினார். ஒரு வீட்டு போதகரை போல அல்லது காவற்காரர் அல்லது அவர் இருக்க வேண்டிய சுவிசேஷத்தின் ஒரு சகோதரை போல ஆசாரித்துவத்தின் கவனிப்பை எடுத்து ட்ராய் ரசல் மீது வைத்தார். ட்ராய் கூடைப்பந்து மைதானத்தில் உள்பட ஆஸ்டின் உங்கள் பாதங்களில் உங்களை மீண்டும் காண விரும்புகிறான். ஆகவே ஒவ்வொரு நாள் காலையிலும் 5:15 நான் இங்கிருப்பேன். நான் வந்து உங்களை எழுப்பிவிட விரும்பாததாலும் டீராவுக்கு அதை விரும்பாததாலும் நீங்களே ஆயத்தமாயிருங்கள் என சொல்லி அவர் ஆரம்பித்தார். காலை நேரத்தில் நான் எப்போதுமே அங்கே ஆஸ்டினை கூட்டிட்டு போவேன். அந்த நினைவுகள் அதிக வேதனை தருவதாயிருக்கும் என்பதால் எனக்கு அங்கே போக பிடிக்கவில்லை. ஆனால் ஜான் கட்டாயப்படுத்தினதால் நான் போனேன். அந்த முதல் நாளிலிருந்து நாங்கள் பேசினோம். இல்லை, நான் பேசினேன், ஜான் கேட்டுக்கொண்டிருந்தார். சபைக்கு வாகனத்தை ஓட்டி கொண்டு போன வழியெல்லாம், திரும்ப வீட்டிற்கு வருகிற வழியெல்லாம் நான் பேசிக்கொண்டே வந்தேன். சில சமயங்களில் வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த போதும் லாஸ் வேகாஸில் சூரியன் உதிப்பதை கவனித்துக் கொண்டு நான் பேசிக் கொண்டிருந்தேன். முதலில் அது கஷ்டமாயிருந்தது. ஆனால் நாளடைவில் மிக சாதாரணமாக விளையாடிய 6'2" உள்ள என்னுடைய வாழ்க்கையில் இறுதியாக சூரியன் உதிக்கும் வரை என நேசித்து எனக்கு செவி கொடுத்த சபையின் ஒரு விசேஷமில்லாத கூடைப்பந்து விளையாட்டு வீரர் மூலமாக மீண்டும் நான் பலமுள்ளவனானேன் என்பதை நான் கண்டேன் என பின்னர் ட்ராய் என்னிடம் கூறினார். ஆசாரித்துவத்தின் என்னுடைய சகோதரர்களே, வீட்டு போதகத்தை அல்லது கண்காணிப்பு அல்லது தனிப்பட்ட ஆசாரித்துவ ஊழியத்தை பற்றி நாம் பேசும்போது உங்களால் முடியும் போது அதை முடிந்தவாறே அதை அழையுங்கள். நீங்கள் என்ன அழைக்க முடியுமோ அதை அழையுங்கள். இதை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனின் தூதுவர்களாய் இருக்க நாங்கள் உங்கள் மீது அன்பு வைத்து கண்காணித்து ஜெபிப்பதைப் போல உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் அன்பு செலுத்தவும், கண்காணிக்கவும், ஜபிக்கவும், தேவனுடைய பிள்ளைகளின் தூதுவர்களாயிருக்கவும் வீட்டு போதகர்களாக நாங்கள் உங்களை கேட்கிறோம். உங்களுடைய சூழ்நிலைகள் சீராக இருக்கிற வழிகளில் தேவனின் மந்தையை நீங்கள் மேய்ப்பதில் கவனமாயிருப்பீர்கள். நாம் யாவருக்கும் நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவருடைய சாட்சியாயிருக்கிற நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
On June 14, 1989,
சபையில் பற்றி தவறான தகவல்களை கானா நாட்டு அரசு அந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பிற்கால பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து சபையின் அனைத்து செயல்பாடுகளையும் தடை செய்தது. அனைத்து ஊழிய பணிகளும் நின்று போயின. இந்த நேரத்தை உரைத்த காலம் என குறிப்பிடுகிறது. வீடுகள் ஆராதித்தும் வீட்டு மற்றும் விசாரண போதகர்களும் ஒருவரைக்கு ஒருவர் கவனித்து கொண்டு அங்கத்தினர்களை சுவிசேஷம் ஒளியை எப்படி பிரகாசமாய் வைத்திருந்தார் என்பது பற்றி அநேக உணர்ச்சி ஊட்டம் கதைகளை உள்ளன. காலைப்போக்கில் தவறான புரிந்து கொள்ளுதல் நிவர்த்தி செய்யப்பட்டது. 1999 நவம்பர் 29 உரைத்த காலம் முடிந்தது. சாதாரண சபை நிகழ்ச்சிகள் தொடங்கின. அப்போதிலிருந்து சபைக்கு கானா அரசுக்கும் இடையே மிக சிறந்த உறவு இருந்து கொண்டிருந்தது. அந்த அசாதாரண காலத்தில் வந்த ஆசீர்வாதங்களை உரைத்த காலத்தில் வாழ்ந்த சபையர் குறிப்பிடுகின்றனர். அவர்கள் சிந்திக்க தூரத்தினால் அநேகரின் விசுவாசம் பலம்பட்டது. உரைத்த காலத்தில் எல்டிஎஸ் கூடமிடத்தை காவல் காக்க நியமிக்கப்பட்ட ஒரு இளம் காவலர் நிக்கோலஸ் ஓபஸ் ஒபர் அவரது கடமையை கடிதத்தை இரவில் காவல் காப்பது கூடமிடத்துக்கு முதல் வந்தபோது காகிதங்களும் புத்தகங்களும் அறைகளும் சிதறி கிடைப்பதாக கண்டார். இந்த உளங்கட்ட நிலைகளில் மத்தியில் அவர் ஒரு மர்மன் புத்தகத்தை கண்டார். அது தீங்கானது என அவர் சொல்லப்பட்டிருந்ததால் அப்புத்தகத்தை அவர் உதாசீனம் செய்ய முயன்றார். ஆனால் ஆச்சரியமாக ஆனால் கவரப்பட்டதாக உணர்ந்தார். கடைசியாக நிக்கோலஸ் மேலும் புத்தகத்தை உதிசனமாக செய்ய முடியல. அவர் அதை எடுத்தார், அதை வாசிக்க தூண்டப்பட்டார். அவர் முதல் 3 எடுத்த போது முதல் நீப்பி முழுவதும் வாசித்தார். இரண்டாம் நீப்பி முழுவதும் வாசித்தார். எங்கள் பிள்ளைகளை தங்களுடைய பாவங்களில் மன்னிப்புக்காக எத்தனைகளை நோக்க வேண்டும் என்று அறியும் பொருட்டாக தாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், கிறிஸ்துவில் களி கூறுகிறோம், கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம், எங்கள் தீர்ச்சிகளின் படியை நீங்கள் எழுதியிருக்கிறோம். அந்த இடத்தில் நிக்கோலஸ் ஆவியை பலமாக உணர்ந்ததால் அவர் ஆழ்ந்து தொடங்கினார். அவர் வாசித்து கொண்டிருந்த இந்த புத்தகம் வேதம் அவர் வாசித்த ஏதினும் மிக சரியாது என அநேக உணர்த்தல்களை பெற்ற இதை உணர்ந்தார். அவர் கேள்வி கேட்பதற்கு எதிராக பிற்கால பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து பலமாக நம்புகிறார் என உணர்ந்தார். அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளும் சபையில் சேர்ந்தனர். கடந்த ஆண்டில் நான் அவரை பார்த்தபோது அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தார். சபையின் தமோலோ கானா சேகரத்தின் பணி புரிந்தார். அவர் சொல்கிறார், சபை என்னை வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்னை நடத்தியதற்கு நான் சர்வ வல்ல தேவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நமது கூடம் இடங்களில் ஒன்றில் தனது நண்பர் தலைமை கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது மற்றொரு கானாக்காரன் ஆல்பிரட் டேவிஸ் ஒரு நண்புடன் வந்தார். தனது நண்பர்கள் காத்து கொண்டிருப்ப போது அருகில் கண்டெடுத்த புத்தகத்தை ஆல்பிரட் வாசித்தார். கூட்டம் முடிந்தவுடன் ஆல்பிரட் புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்து போக விரும்பினார். அப்புத்தகத்தை மட்டுமல்ல மர்மன் புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ள அவர் அனுபவித்தார். அவர் வீடு சென்றவுடன் மர்மன் புத்தகத்தை வாசிக்க தொடங்கினார். மெழுகு வரத்தி வெளிச்சத்தில் அதிகாலை 3 மணி வரை வாசித்தார். அவர் வாசித்தாலும் உணர்த்தாலும் மேற்கொள்ளப்பட்ட அநேக இரவுகள் வாசித்தார். ஆல்பிரட் இப்போது சபை அங்கத்தினார். அவருக்கு 10 வயதான போது ஏஞ்சலோ இஸ்கார்ஃபுலோ தன் சொந்த நாடான இத்தாலி இறையில் கல்வியை தொடங்கினார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரது விசுவாசம் குறைய தொடங்கியிருந்தது. அதிகம் படிக்க படிக்க அதிக கவலை அடைந்தார். அவர் படித்தும் உணர்ந்தும் இயேசு மற்றும் அவரது முற்கால அப்போஸ்தலர்களால் போதிக்கப்பட்ட உண்மையான கட்டுப்பாடுகளிலிருந்து ஒரு பொதுவான மத மாறுபாடு இருக்கிறது என அவர் திருப்தி அறிவிப்பதே. ஏஞ்சிலோ பல்வேறு விசுவாசங்களும் தேவனின் உண்மையான மதத்தை தேடினார். ஆனால் அநேக ஆண்டுகளாக திருப்தி இல்லாமல் விடப்பட்டார். ஒரு நாள் ஊழியர்கள் போதிக்க கூடுதல் ஜனங்களை கண்டுபிடிக்க உதவி செய்து கொண்டிருந்த இரண்டு சபை அங்கத்தினர்களை கண்டுபிடித்தார். அவர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய செய்தியை ஆனந்தமாக கேட்டார். அன்று மாலை புத்தகத்தை வாசித்து தொடங்கினார். ஆனந்தத்தால் மேற்கொள்ளப்பட்டார். மர்மன் புத்தகத்தை அநேக வருடங்களாக தேடிய சத்தியத்தை அவர் கண்டுபிடிப்பார் என ஆவியின் மூலமாக தேவன் ஏஞ்சலோவுக்கு ஒரு உள்ளார்ந்த உறுதியை கொடுத்தார். ஆனால் பூமியில் தேவனின் உண்மையான சபை மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டது எனவும் கற்றுக்கொண்டார். சிறிது காலத்தில் பின் எஞ்சில் அவர் சபையில் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டார். நான் முதலில் அவரை சந்தித்த போது அவர் ரமணி இத்தாலி கிளையின் தலைவராக இருந்தார். மர்மன் புத்தகத்திலிருந்து நிக்கோலஸும் ஆல்ஃபிரட் ஏஞ்சலோவும் என்ன அனுபவம் பெற்றார்களோ அது வார்லிபி பிராட்டின் அனுபவத்தை நினைவு கூட்டும். நான் புத்தகத்தை ஆர்வத்துடன் திறந்தேன். நான் முழுவதும் படித்தேன். சாப்பிடுவது பாரமாக இருந்தது. உணவின் மேல் ஆசையோ இல்லை. இரவு வறந்த போது துக்கமும் பாரமானது. தூங்குவதை விட வாசிக்க விரும்பினேன். நான் வாசித்த போது கர்த்தருடைய ஆவி என் மீது இருந்தது. ஒரு மனுஷன் தான் இருப்பதை உணர்ந்து அறிவது போல் தெளிவாக இருந்தது. என் வாழ்க்கையில் துயரங்கள், தியாகங்கள் மற்றும் பாடுகள் அனைத்தையும் விலை கொடுப்பதை விட போதுமாடி நான் மகிழ்ச்சி அடைந்தேன் போல என் ஆனந்தமும் முழுமையாக இருந்தது. சிலருக்கு திறந்த முதல் முறையே மர்மன் புத்தகத்தோடு வல்லமையான அனுபவம் பெறுகிறார்கள். ஆனால் பிறருக்கு தான் உண்மை பற்றி சாட்சி அவர்கள் வாசித்து ஜபிக்கும் போது மெதுவாக வருகிறது. நான் முதலில் ஒரு 17 வயது வேத பாட வகுப்பு மாணவனாக மர்மன் புத்தகத்தை வாசித்தேன். அந்த நடந்த சரியான நேரத்தை அல்லது இடத்தை நான் சொல்ல முடியாது. ஆனால் வாசித்த போது எங்கேயோ நான் ஏதோ ஒன்றை உணர்ந்து தொடங்கினேன். புத்தகத்தை நான் திறந்து ஒவ்வொரு முறையும் ஒரு இதமான உணர்வு ஆவியும் இருந்தன. நான் வாசிப்பதை தொடர்ந்த போது உணர்ச்சி அதிகமானது. இன்று வரை அந்த உணர்ச்சி தொடங்குகிறது. மர்மன் புத்தகத்தை நான் திறக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு வீசியை அழுத்துவது போல் இருக்கிறது. ஆவி எனது இருதயத்துக்குள் ஆத்மாவினும் பெருங்குகிறது. ஆனால் பிறருக்கு அதிக படிப்புக்கு ஜெபத்துக்கும் பிறகு மர்மன் புத்தகம் பற்றி சாட்சி மெதுவாக வருகிறது. அது உண்மையானதா என அறிய மர்மன் புத்தகத்தை வாசித்து ஒரு நண்பன் எனக்கு உண்டு. மரோனியாவில் உள்ள அழைப்பை உண்மையான இருதயத்தோடு, உண்மையான நோக்கத்தோடும், கிறிஸ்துவில் விசுவாசத்தோடும் மர்மன் புத்தகம் உண்மையா என தேவனிடம் கேட்க பயன்பட்டது நான். ஆனால் அவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆவிக்குறி பதிலை உடனே பெறவில்லை. எனினும் ஒரு நாள் அந்த சிந்தனையுடன் சாலையில் ஒரு கார் ஓட்டி கொண்ட போது மர்மன் புத்தகத்தின் உண்மையை பற்றி ஆவி அவனுக்கு சாட்சி கொடுத்தது. மிக மகிழ்ச்சி. இது உண்மை. நாம் முதலில் திறந்த போது அல்லது கொஞ்சம் காலமாக மர்மன் புத்தகம் பற்றி நமது சாட்சி வந்தாலும் நாம் அதை தொடர்ந்து வாசித்து அதன் போதனைகளை பயன்படுத்தினால் நாம் வாழ்நாள் முழுவதும் செல்வாக்கு ஏற்படுத்தும். தலைவர் எஸ்ரா டாஃப் பென்சன் போதித்தார், புத்தகத்தை நீங்கள் கருத்தாய் படித்து தொடங்கி கனமே உங்களை வாழ்க்கையில் வழி தேடக்கூடிய வல்லமையும் இப்புத்தகத்தில் உள்ளன. சோதனைகளை எதிர்க்க நீங்கள் அதிக ஆற்றல் பெறுவீர்கள். ஏமாற்றத்தை தவிர்க்க ஆற்றல் பெறுவீர்கள். இச்செய்தியை பெறுகிற ஒவ்வொருவரையும் இன்று இக்கூட்டத்தில் கூடியுள்ள ஆராணி ஆசீர்வத்தம் தரித்தவர்களை உள்ளிட்டவர்களையும் மர்மன் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஊக்குவித்த போல மர்மன் புத்தகத்தை வாசிங்கள். அதன் போதனைகளை சிந்தியுங்கள். அது உண்மையா என பரலோக பிதாவை கேளுங்கள். அந்த முறையின் போது உங்கள் வாழ்க்கையில் தேவனின் ஆவியை உணர்வீர்கள். மர்மன் புத்தகம் உண்மையானது. ஜோசப் ஸ்மித் தேவனின் தீர்க்கதரிசி, இன்று பூமியில் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபை உண்மையானது என அந்த ஆவி உங்கள் சாட்சியின் பக்கமாக இருக்கும். அந்த சாட்சி சோதனைகளை எதிர்க்கும் உங்களுக்கு உதவும். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் பிரயாசப்பட வேண்டும் என்று அந்த மகா அழைப்புகள் உங்களை ஆயத்தப்படுத்தும். உங்கள் விசுவாசத்துக்கும் சவால் விட பயன்படுத்தும் குற்றச்சாட்டுகளும் மற்றும் பொய்யான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது உறுதியான நங்கூரமாக இருக்கும். உடனடியாக உங்கள் பதில் சொல்ல முடியாது. கேள்விகளால் நீங்கள் சவால் விடப்படும் போது அது கண்மலை போன்ற உறுதியான ஆஸ்திவாரமாக இருக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வாசிக்கும் போது மீண்டும் மீண்டும் உங்கள் சாட்சியை மறு உறுதி செய்து நீங்கள் பரிசுத்த ஆவியின் உறுதிப்பட்டை பெறுவீர்கள். இச்செய்தியை கேட்கிற அல்லது வாசிக்கிற எல்லா பெற்றோரையும் உங்கள் வீட்டில் மர்மன் புத்தகத்தை ஒரு முக்கிய அங்கமாக ஊக்கிவிடுகிறேன். எங்கள் பிள்ளைகளை வளர்ந்த போது நாங்கள் காலை உணர்வு சாப்பிடும் போது மர்மன் புத்தகத்திலிருந்த வாசித்தோம். இதுதான் நாங்கள் பயன்படுத்திய புக்மார்க். முன்பக்கத்தில் நாம் மர்மன் புத்தகம் வாசிக்கும் போது நம்மீது தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் என்று தலைவர் பென்சன் வாக்களித்த மேற்கொள்ள உள்ளது. பின்புறம் முன்பின் பிரதான தலைமையின் ஆலோசகர் இருந்த தலைவர் மார்னி ஜி ரோம்னிடம் வாக்குத்தம், நம் வீடுகள் பெற்றோர் தாங்களும் தாங்கள் பிள்ளைகளுடனும் ஆவி நமது வீடுகளிலும் அங்கு வாசிப்பவர்களுக்கு ஊடுருவோம். என் நண்பன் அன்புடன் ஞானத்துடனும் ஆலோசனைகளை பிள்ளைகளை தாங்கள் பெற்றோர் என் ஆலோசனைகளுக்கு அதிக பொறுப்பாகவும் கீழ்ப்பணிந்தும் இருப்பார்கள். நீதி ஆசீர்வத அதிகாரிக்கும் வலிப்பான சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து நமது வீடுகளிலும் வாழ்க்கையிலும் விசுவாசமும் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் துய அன்பாகி தயலாகவும் இருந்திருக்கும். இப்போது எங்கள் பிள்ளைகளை வீட்டை விட்டு சென்று தாங்கள் சொந்த குடும்பங்களை பரிமாறிக்கும் போது அநேக ஆண்டுகளாக பின்பு தலைவர் ராமணியின் வாக்குத்தத்தம் நிறைவேற இருப்பதை காணலாம். எங்கள் குடும்பம் பரிபூர்ணமாக இல்லை, ஆனால் மர்மன் புத்தகத்தின் வல்லமையும் அது கொண்டு வந்துள்ள ஆசீர்வாதங்களும் எங்கள் முழு குடும்பத்தினரின் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் சாட்சி கொடுக்க முடியும். ஒருவேளை மர்மன் புத்தகத்தின் மகத்தான வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதன் தாக்கமாக இருக்கலாம். அது அவரது மற்றும் அவரது மீட்கு ஊழியத்தின் பலத்து சாட்சி. அதன் மூலம் அவரது பாவ நிவர்த்தியின் மகத்துவத்தை வல்லமையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அது அவரது கோட்டுப்பாடை தெளிவாக போதிக்கிறது. நெபியார்களிடம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வருகையை விவரிக்கிற மகத்தான பக்கங்களில் அந்த ஜனங்கள் அவரை நேசிப்பதையும் ஆசீர்வாதங்களையும் போதையும் பார்த்து அனுபவிக்கிறோம். நான் மர்மன் புத்தகத்தின் வல்லமை குறித்து சாட்சியளிக்கிறேன். ஆங்கிலத்திலோ இத்தாலியிலோ அல்லது பிரான்ஸ் அச்சடிக்கப்பட்டதோ அல்ல மின்னுரிவு கருவி மூலமோ வாசித்தாலும் என் வாழ்க்கையில் அது அதிகாரிகளிலிருந்தும் வசனங்களிலிருந்தும் பொங்குகிற அந்த அற்புதமான ஆவி கண்டிருக்கின்றேன். கிறிஸ்துவிடம் நெருங்கி நாம் ஊக்குவிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில்
ஆமென்.
நடத்துபவர் சமிக்ஞைக்கு பின் கூட்டத்தினர் எழுந்து நின்று Now let us rejoice பாட இசைக்குழுவுடன் இணைவார்கள். பாடலை தொடர்ந்து பிரதான தலைமையின் இரண்டாம் ஆலோசகர் தலைவர் டியேட்டர் எஃப் உக்டாஃப் பேச கேட்போம். பின்பு உங்களிடம் பேசுவது எனது சிலாக்கியமாகும்.
What a beautiful hymn. Thank you. Among the most
விஷயத்தின் பாதையில் இருந்து வழி விலக்கி போனவர்கள் தங்கள் இருதயங்களுடன் கண்டு ஆல்மா மற்றும் அமாலிக்கியிடமிருந்து கற்றுக்கொள்ளுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறது. வேதங்கள் மிக மறக்க முடியாத குணங்கள் உள்ளவர்களுக்கு மத்தியில் ஆல்மா இளையவர் இருக்கிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் மகனாக அவர் இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் அவன் தன் வழியை இழந்து ஒரு துன்மார்க்கனையும் அக்கிர ஆராதனைக்காரனாயுமாய் இருந்தான். நாம் யுகிக்கப்பட்டுமே முடிகிற காரணங்களில் அவனுடைய தகப்பனை அவன் எதிர்த்து சபையை அழிக்க வகை தேடினான். ஆனால் கர்த்தரின் தூதன் ஒருவன் அவன் முன் தோன்றி இடி முழுக்கத்தை போல பேசிய போது ஆல்மாவின் வாழ்க்கை மாறியது. நீண்ட காலமாகவே இருந்த கருத்துக்களை ஆல்மா நிராகரித்திருந்தான். ஆனால் இப்பொழுது அவனுடைய மனம் இந்த நினைவை மாற்றிக்கொண்டு அவன் தாழ்மையாகவும் சிரத்தையாகவும் கிறிஸ்துவின் பாவநிவர்த்தியின் வல்லமையின் தன் நம்பிக்கையை வைத்தான். இந்த அனுபவத்திலிருந்து ஆல்மா வெளியே வந்தபோது அவன் ஒரு மாறிய மனிதனானான். ஆனது நேரத்திலிருந்து அவன் தீங்கு விளைவித்தவைகளை சரி செய்ய தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். மனத்திருந்தலுக்கும் மன்னிப்பிற்கும் விசுவாசத்திலும் நிலைத்திருப்பதற்கு அவன் ஒரு ஆற்றல் மிக்க எடுத்துக்காட்டாக இருந்தான். நெபியர் தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனாக ஆல்மாவின் கதையை அறிந்திருப்பார்கள். அவருடைய காலத்தின் ட்விட்டர்களும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் அவனுடைய படங்களுடனும் அவனை பற்றிய கதைகளுடனும் நிரப்பிப்பட்டிருக்கும். ஒருவேளை சரகாமிலாவின் வார பத்திரிகைகளில் வழக்கப்பட்ட அவனுடைய படங்கள் தோன்றியிருக்கலாம். அவனை பற்றிய ஆசிரியர் பத்தியிலும் இணையதளங்களில் விசேஷ மலர்களிலும் எழுதப்பட்டிருக்கலாம். அமோனிக பண்டனத்திற்கு அவன் பயன்படுவதற்கும் முதலில் ஆல்மா பெரிய வெற்றியைகளை பெற்றார். ஆல்மா தற்போது அவருடைய அரசியல் தலைவர் அல்ல என அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் நன்றாக அறிந்திருந்து அவனுடைய ஆசாரியத்துவ அதிகாரத்தின் மேல் சிறிதே மரியாதை வைத்திருந்தனர். அவர்கள் அவனை எரணப்படுத்தி கேலி செய்து தங்களுடைய பட்டணத்திலிருந்து அவனை துரத்தினார்கள். மனம் உடைந்ததாக அமோனிகா பட்டணத்திற்கு ஆல்மா பின்னிட்டு திரும்பினான். ஆனால் ஒரு தூதன் அவனை திரும்பி போகும்படி சொன்னான். அதை பற்றி நினைத்து பாருங்கள். அவனை வெறுத்து சபைக்கு எதிராக எழுந்து ஜனங்களிடத்திற்கு அவன் திரும்பி போகும்படி கூறப்பட்டான். அது ஒரு காரணமான ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான பணி. ஆனால் ஆல்மா தங்க தயக்கவில்லை. அவன் துரிதமாய் திரும்பி போனான். அவன் பட்டணத்திற்குள் பிரவேசித்த போது ஆல்மா அநேக நாட்கள் உபவாசித்திருந்தான். அங்கே அவன் முற்றிலும் அந்நியனான ஒரு மனுஷனை நோக்கி தேவனுடைய ஆர்ப்ப ஊழியக்காரனாகிய அடியனுக்கு பூசிக்க ஏதாலும் கொடுப்பாயா என்றான். இந்த மனுஷன் அமெலிக் என்ற அழைக்கப்பட்டான். அமெலிக் அமோனிகாவில் ஒரு அஸ்திமானமாகவும் பரிசுத்த பெற்ற குடிமகனாகவும் இருந்தான். ஆனால் தேவன் அமோலேக்கை ஆயத்தப்படுத்தி அவன் ஆல்மாவை சந்தித்த போது கர்த்தரின் ஊழியக்காரனை அவன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து ஆல்மா அங்கே அநேக நாட்கள் தங்கியிருந்தான். அந்த நேரத்தில் ஆல்மாவின் செய்திக்கு அமோலே தன் இருதயத்தை திருந்தி ஒரு மகத்தான மாற்றம் அவனுக்குள் வந்தது. அப்போதிலிருந்து அமலேக் நம்பிக்கை மாத்திரம் வைக்கவில்லை, சத்தியத்தின் ஒரு வீரனானான். ஆல்மா மீண்டும் அமோனிகாவிற்கு ஜனங்களிடத்தில் போதிக்க போனபோது இரண்டாவது சாட்சி அவன் பக்கம் இருந்தான். அமோனிகா அவரிடம், அவர்களின் சொந்த மனிதர்களில் ஒருவன், அதை பின்தொடர்ந்த நிகழ்வுகள் முழு வேதத்தில் மிக கசப்பு இனிப்புமான கதைகளை அமைந்திருக்கின்றன. இரண்டு கேள்விகள் கருத்தில் கொள்ளும்படி இன்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ஆல்மாவிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன். இரண்டாவதாக, எவ்வாறு நான் அமோலிகை போன்றிருக்கிறேன். எல்லாவிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சபையின் கடந்த தற்போதைய வருங்கால தலைவர்கள் அனைவரிடத்திலும் ஆல்மாவிடமிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என கேட்பதில் நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாமே ஆல்மா ஒரு அசாதாரண வரம் பெற்றிருப்பவனும் திறமையுள்ளவனாய் இருக்கின்றான். அவனுக்கு யாருடைய உதவியே தேவையில்லாதிருந்தது என எளிதாக நினைக்கலாம். எனினும் ஆல்மா அமோலிக்கு திரும்பி போதிவு அவன் என்ன செய்தான்? ஆல்மா அமோலிக்கை கண்டுபிடித்து அவனிடம் உதவி கேட்டான். ஆல்மா உதவியை பெற்றான். ரட்சகரை நினைத்து பாருங்கள். அவருடைய சபையை தனியாக ஸ்தாபிக்க அவர் ஆரம்பித்தாரா? இல்லை, அங்கேயே நில், நான் பார்த்து கொள்கிறேன் என்பது அவரது செய்தி அல்ல. மாறாக, என்னை பின்பற்றி வா என்பதே அவர் உங்களை ஊக்குவித்து அழைத்து அறிவுறுத்தி பின்னர் நான் செய்யக்கண்ட காரியங்களை செய்யப்படும்படியாக அவரை பின்பற்றியவர்களே அவர் நம்பினார். இந்த வகையில் அவருடைய சபையை மட்டுமல்ல அவருடைய ஊழியக்காரர்களையும் இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பினார். தற்போது நீங்கள் ஒரு உதவிக்காரர், குழும தலைவராக, ஒரு பணியத் தலைவராக அல்லது ஒரு பிரதேச தலைவராக எந்த ஸ்தானத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் சாதிப்பவராக இருக்க உங்களுடைய அமோலிக்குகளை கண்டடைய வேண்டும். உங்களுடைய சபைகளுக்குள் ஒருவர் அடக்கமானவராகவோ அல்லது காணப்படாதவராகவோ இருக்கலாம். சேவை செய்வதற்கு ஒருவர் விருப்பமில்லாதவராகவோ அல்லது ஊக்கமில்லாதவராகவோ இருக்க தோன்றலாம். உங்கள் அமோலிக்கியர்கள் இளமையாகவோ முதுமையாகவோ ஆணாகவோ பெண்ணாகவோ அனுபவம் இல்லாதவராகவோ களைப்பு உடையவராகவோ அல்லது சபையில் ஊக்கம் இழந்தவராகவோ இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு உங்கள் அவசியப்படுத்துகிறீர்கள் எனக்கு நீங்கள் அவசியப்படுகிறீர்கள் என்ற வார்த்தைகளை உங்களிடமிருந்து கேட்க அவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என்பதை முதல் தன் சந்திப்பில் நீங்கள் பார்த்திருக்கலாம். உண்மையில் தங்களுடைய தேவனுடைய ஊழியம் செய்ய அநேகர் விரும்புகிறார்கள். அவருடைய கரங்களில் ஒரு கருவியாய் இருக்க அவர்கள் விரும்புகிறார்கள். நம்முடைய இரட்சகர் விரும்புவதற்காக பூமியை ஆயத்தப்படுத்த அவர்கள் தங்கள் அறிவாளை எடுத்து தங்கள் முழு முயற்சியை எடுக்க விரும்புகிறார்கள். அவருடைய சபையை கட்ட அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆரம்பிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எப்போதுமே கேட்கப்பட அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களை அணுகுங்கள். அவர்களுக்கு கர்த்தர் க கற்றுக் கொடுங்கள், அவர்களிடம் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேலும் உன் வீட்டார் மேலும் தங்கும் என தூதன் அம்மூலிகையிடம் சொன்ன வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஒளிந்து இருந்திருப்பான் என்ற கர்த்தருடைய ஒரு வீரமுள்ள ஊழியக்காரரான காரனை காண நீங்கள் விரும்புகிறீர்களா? எவ்வாறு நான் அமோலிக்கை போன்றிருக்கிறேன், நம்மில் சிலர் அமோலிக்கை தேடிக்கொண்டிருக்கும் போது எவ்வாறு நான் அமோலிக்கை போன்றிருக்கிறேன் என்ற கேள்வி மற்றவர்களுக்கு எழலாம். ஒருவேளை அநேக ஆண்டுகளாக உங்கள் சீஷத்துவத்தில் நீங்கள் பொறுப்புகள் குறைந்தவராக மாறியிருக்கலாம். ஒருவேளை ஒரு உங்கள் சாட்சியை நெருப்பு மங்கியிருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து உங்களை நீங்கள் தொலைவுபடுத்தியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏமாற்றமடைந்தவர்களாக அல்லது கோபமடைந்தவராக மாறியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தின் எழுபத்திலான நித்திய சாத்தியங்களான ஆதியில் கொண்டிருந்த உங்கள் அன்பை பூர்வகால சில எபிசு சபாயாரை நீங்கள் விட்டிருக்கலாம். ஆயினும் அமோலிகையிடம் ஒரு முக்கியமான பணியை செய்யவும், ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளவும், ஒரு வீரமுள்ள ஊழியக்காரனிடம் அவர் கண்டதை அவர் உன்னிடம் காண்கிறார். ஏதோ அதே வழியில் யாருமே கொடுக்க முடியாத சேவை இருக்கிறது. மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் தூக்கிவிடவும் தெய்வீக திறமையை தரித்திருக்கிற அவருடைய பரிசுத்த ஆசீர்வாதத்துடன் கர்த்தர் உங்களை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். கர்த்தர் அழைக்கும் போது நான் செவி கொடுப்பேன் என தன்னையே கேட்க ஒரு சகோதரனின் பயணத்தை நான் தொடப்பட்டேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு டேவிட் சபையில் மனமாற்றமடைந்தான். அவன் ஊழியத்தை செய்து முடிந்து சட்டப்படிப்பை படித்தான். ஒரு சிறிய குடும்பத்தை அறிக்க படித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு சபையை பற்றி கேள்விப்பட்டு அது அவனை குழப்பியது. எதிர்மாறியான காரியங்களை பற்றி அவன் அதிகமாக படித்த போது அவன் மிக குழப்பமடைந்தான். இறுதியாக சபையின் பதிவேடுகளிலிருந்து அவனை பெயரை நீக்கும்படி அவன் கேட்டான். அந்த நேரத்தில் ஆல்மாவை போல அவனது கலக்கமுடங்கிய நாட்களில் சபையில் அங்கத்தினர்களோடு இணையதளத்தில் உரையாடலில் அவர்களின் நம்பிக்கைகளை பற்றி சவால் விட்டு நோக்கத்துடன் வாதித்தான். இவற்றில் அவன் சிறந்தவனாயிருந்தான். அநேக ஆண்டுகளுக்கு டேவிடும் ஜேக்கப்பும் ஒருவருக்கொருவர் ஜேக்கப் என்று நான் அழைக்கப்போவர் சபையின் ஒரு நபர். அநேக ஆண்டுகளாக டேவிடும் ஜேக்கப்பும் ஒருவருக்கொருவர் மதிப்பையும் நட்பையும் வளர்ந்து வந்தார்கள். ஜேக்கப் டேவிடுக்காக ஜெபித்து கொண்டிருந்ததையும் அதை அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வந்ததை டேவிட் அறியவில்லை. ஆல்மாவை போல ஒரு சமய அம்மாவன் அழுவியிருந்த சுவேஷ சத்தியங்களை டேவிட் முற்றிலுமாக மறந்துவிடவில்லை. கர்த்தர் அவனை அணுகுவதாக டேவிட் உணர்ந்தான். ஆனால் டேவிட் இப்போது ஒரு பரிசுத்த பெற்ற சட்ட நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக இருந்தான். சபையை பற்றி விமர்சித்ததில் அவனுக்கு ஒரு பெயர் இருந்தது மற்றும் சபையில் சேர்ந்து கொள்ள கேட்பதற்கு அவனுக்கு அதிக கர்வம் வந்தது. ஆயினும் மெய்யின் இழுப்பதை அவன் உணர்ந்தான். உலகில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவளாயிருந்தால் அவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்த கொள்ளாதவராமாகிய தேவனிடத்தில் கேட்கவும் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். முன்பு ஒருபோதும் இல்லாதிருந்த பரிசுத்த ஆவியின் மெல்லிய சத்தங்களையும் நண்பர்களின் உணர்த்துதலான பதில்களையும் அவன் கேட்க ஆரம்பித்தான். இறுதியாக மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை அவரது மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையின் குறித்து ஒரு சாட்சியை அவனுடன் முடிகிறது. ஆக அவன் நினைக்கும் வரை ஒன்றன் பின் ஒன்றாக அவனது சந்தேகங்கள் விசுவாசமாக மாறின. அந்த சமயத்தில் அவனது பொறுமையை அவனால் மேற்கொள்ள முடியும் என அறிந்து சபையில் மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டியதற்கான காரியங்களை அவன் செய்தான். இறுதியாக ஞானஸ்தானத்தை டேவிட் பெற்றார். டேவிடின் ஆசீர்வாதங்களை அவன் திரும்பிய பெற்றான். இந்த பழைய தொகுப்பை அறிவிப்பதில் நான் சந்தோஷமடைகிறேன். சபையில் அவன் மீண்டும் முழுமையாக பங்கிடுபவனாகி அவனது தொகுதியில் சுவேஷ் கோட்பாடு ஆசிரியராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான சகோதரர்களே நண்பர்களே, நமது தொகுதிகளிலும் பிணையங்களிலும் உள்ள அமோலிக்கியாயிர்கள் நாம் ஜோடி கடந்தபடி ஊக்குவித்து அவர்களை சார்ந்திருப்போமாக. ஒருவேளை உங்களுக்கு ஒருவரை தெரியும். ஒருவேளை நீங்கள் அந்த ஒருவராயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் ஆதியில் கொண்ட அன்புக்கு திரும்ப உங்கள் திருமைகளை வழங்க ஆசாரியத்துவத்தை தகுதியாக பிரயோகிக்கப்படுத்தி இயேசு கிறிஸ்துவனுடை நெருக்கமாக வரவும் தேவனின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உங்கள் சக பரிசுத்துவான்களிடம் நெருக்கமாக ஊழியம் செய்யும் வலியுறுத்தி கர்த்தர் உங்களிடத்தில் மெல்லிய சத்தத்தில் கூறலாம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என நமது நேசமுள்ள இரட்சகர் அறிகிறார். உங்கள் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை மீட்க அவர் விரும்பி உங்களை அவர் அணுகுவார். அவருக்காக உங்கள் திறந்து வைக்கவும் ஒரு சிறிய அளவிலாவது சுவேஷத்தின் பாவத்தி பாதையிலிருந்து வழி விலக்கு எனவர்கள் தேவனின் நன்மையையும் கருமை கிருபையும் தியானத்து தங்கள் இருதயங்களுடன் பார்த்து ஆல்மாவிடமிருந்து அமோலிகியிடமிருந்தும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மற்றும் என்னை பின்பற்றி வா என்ற இரட்சகரின் வார்த்தைகளை கேட்பவர்களான நான் நம்புகிறேன். அவர்களுடைய அழைப்பிற்கு செவி கொடுப்பீர்கள் என நான் உங்களை வலியுறுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக பரலோகத்தில் விலைசலை பெறுவீர்கள். இதை நான் சாட்சியளித்து இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தில் எனது ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமேன்.
I feel blessed
to be ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் ஆசீர்வதித்தவன் தரித்தருடன் இக்கூட்டத்தில் இருப்பதற்கு நான் ஆசீர்வதிப்பட்டவனாக உணர்கின்றேன். இம்மனுஷர் மற்றும் சிறுவர்கள் கூட்டத்தின் தன்னால் மற்ற சேவை ஒரு தற்கால அற்புதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இதயத்தோடும் சேவை செய்வதில் இணைந்திருக்கிற ஆசாரிய உத்தவம் தரித்தருடன் நான் இன்றளவில் பேசுகிறேன். தங்கள் ஆசர் உத்தவத்தை கடமைகளை தகுதியாய் சேவை செய்கிற அனைத்து ஆசர் உத்தவ உள்ளவர்களுக்கு கர்த்தர் தன் வல்லமையை கொடுக்கிறார். வில்ஃபர்ட் உட்ரூப் சபையின் தலைவராக ஆசாரியுத்தவ தான் அனுபவத்தை விவரித்தார். இச்சபையில் நான் கேட்ட முதல் பிரசங்கத்தை நான் கேட்டேன். அடுத்த நாள் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டேன். நான் ஆசிரியனாக நியமிக்கப்பட்டேன். உடனே எனது ஊழியம் ஆரம்பமானது. மாநாட்டில் நான் ஆசிரியனாக நியமிக்கப்பட்டேன். நான் ஆசிரியனாக நியமிக்கப்பட்ட பிறகு தெற்கு தேசத்திற்கு ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டேன். அது 1830 இள புதிர் காலம். என்னுடன் ஒரு தோழன் இருந்தான். நாங்கள் காசோ பையோ இல்லாமல் தொடங்கினோம். அநேக மைல்கள் நான் தனியாக பயணித்து சூசியத்தை போதித்து ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் ஒரு ஆசிரியனாக மட்டும் இருந்தனால் அவரை சபையில் திடப்படுத்த முடியவில்லை. நான் மூப்பராக நியமிக்கப்பட்டமுடன் கொஞ்ச நாள் சூசியத்தை பிரசங்கித்து கொண்டு பயணித்தேன். இப்பொழுது 54 ஆண்டுகளாக பன்னிரு அப்போஸ்தலர் அங்கத்தினராக இருக்கின்றேன். அதனுடன் பிற குலமங்களுடன் 60 ஆண்டுகளாக பயணம் செய்திருக்கின்றேன். நான் அப்போஸ்தலனாக இருந்தபோது விசேஷமாக ஆசிரியனாக திராட்சை தோட்டத்தில் பணியாற்றிய போது, அதே போலவே ஆசிரிய அலுவலர்களில் இருந்தபோது தேவ ஆவியில் ஆதரிக்கப்பட்டேன். என் இக்கூட்டத்தினம் சொல்ல விரும்புகிறேன், நான் நமது கடமைகளை செய்ய விரைவில் எந்த வித்தியாசமும் இல்லை.
So long as we do our duty, close quote. That wonderful spirit.
வித்தியாசம் இல்லாத அந்த ஆவிக்குரிய சத்தியம் அரோனியா ஆசரி உத்தவம் மெல்காசித்திக் ஆசரி உத்தவத்தின் இணைப்பு என்று கர்த்தரின் விவரிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இணைப்பு என்ற வார்த்தைக்கு இரண்டு இணைக்கப்பட்டிருக்கிறது என அர்த்தம். இந்த உலகத்திலும் எப்பொழுதும் இணைப்பு முக்கியமாகவும், ஏனெனில் இது நாட்களின் தொடக்கமும் அல்லது ஆண்டுகளின் முடிவும் இல்லாதாயிருக்கிறது. இந்த இணைப்பு எளிதானது. ஆரோனிய ஆசிரிய உத்தவம் அதிக பரிசுத்த கடமைகளை வாலிபர்களை ஆயத்தம் செய்கிறது. உயர் அல்லது மெல்காசித்திக் வல்லமையை அதிகாரமும் சபையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனைத்து திருக்கோள்களையும் தரித்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பெற சலாக்கியம் பெறுவோம். அவர்களுக்கு பரலோகங்களில் திறக்கப்படவும். முதிர்போனவரின் சபையின் பொதுக்கூட்டையுடன் தொடர்பு கொள்ளவும். பரலோக பிதா மற்றும் புதிய உடன்படிகளை மத்தியஸ்தாரன் இயேசுவின் ஐக்கியத்தையும் பிரசானத்தையும் அனுபவிக்குவோம். அந்த ஆசிரிய திருக்கோள்கள் தலைவர் மற்றும் கர்த்தரின் சபையின் தலைமை தாங்கும் உயர் ஆசாரியனாகிய ஒருவரால் மட்டும் ஒரே சமயத்தில் முற்றிலும் பிரயோகிக்கப்படுகிறது. அப்பொழுது தலைவரின் பணித்துடன் மெல்காசித்திக் ஆசிரியத்துவம் தரித்த ஒவ்வொருவரும் சர்வ வல்லவரின் நாமத்தில் பேசும் மற்றும் செயல்படும் ஸ்லாக்கியத்துடனும் அதிகாரத்தினுடனும் தரிப்பிக்கப்படலாம். அந்த வல்லமை எல்லையற்றது. தேவனின் மகத்துவமிக்க தன்மையுடைய அவரது நித்திய பணியுடனும் வாழ்வுடனும் சாவுடனும் குடும்பத்தோடு சபையோடும் சம்பந்தப்பட்டது. மகிமையான மெல்காசித்திக் ஆசீர்வாதத்தில் விசுவாசத்துடனும் வல்லமையுடனும் நன்றி உணர்வுடன் மூப்பர் அவதற்கு கர்த்தர் ஆரோனி ஆசீர்வாதத்தை தரித்தவரை ஆயத்தம் செய்கிறார். மூப்பர்கள் முழு ஆசிரிய உத்தவ சேவையில் உங்கள் பங்கை ஆற்ற ஆழ்ந்து நன்றி உணர்வு முக்கியமானது. உங்கள் ஆசாரிய உத்தவம் பயணத்தில் உங்களை உயர்த்தவும் ஊக்குவிக்கும் உயர் ஆசாரிய உத்தவம் தரித்தவர்களுக்கு திரும்பவும் உதவிக்காரனாகவும் ஒவ்வொரு மெல்காசித்திக் ஆசாரிய உத்தவம் தரித்தவருக்கு அடிப்பட்ட நினைவுகள் உண்டு. ஆனால் நன்றி உணர்வு காலப்போக்கில் மங்கியிருக்கலாம். ஒரு சமயம் நீங்கள் பெற்ற அதே விதமான உங்களால் முடிந்த அனைத்தையும் கொடுக்க அந்த உணர்ச்சியுடன் ஒரு தீர்மானத்துடன் எழும்புவதே என் நம்பிக்கை. ஆசிரியத்த வல்லமை பெற நான் ஏற்கனவே திறமை பெற்றிருந்தேன் என்பதை போல் என்னை நடத்திய ஒரு ஐயரை நான் நினைவு கூறுகிறேன். நான் ஒரு ஆசிரியனாக இருந்தபோது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் அழைத்தார். எங்கள் தொகுதி சில அங்கத்தினர்களை சந்திக்க அவரது தோழனாக இருக்க எனது உதவினார். தேவைப்படுவது அவர் சொன்னார். வெற்றிக்கு நான் தான் அவர் ஒரே நம்பிக்கை என்பது போல் அவர் பேசினார். அவருக்கு நான் தேவையில்லை, அவரது ஆயுதத்தில் அவருக்கு சிறந்த ஆலோசகர்கள் இருந்தனர். நாங்கள் ஒரு காசில்லாத பசியோடு இருந்த விதவியை சந்தித்தோம். அவர் அவளது இதயத்தை நெருக்கவும் வரவு செலவு திட்டம் தயாரித்து பயன்படுத்தவும் பிறருக்கு உதவும் வகைக்கும் அவள் உயர் முடிவு என வாக்களிக்க அவர் விரும்பினார். நாங்கள் பின்பு வித்தியாசமான சூழ்நிலையில் வசித்த ஒரு சிறுமிகளை அறுதல் செல்ல சென்றோம். நாங்கள் வெளியேறும் போது அவர் அமைதியாக என்னிடம் சொன்னார், அப்பிள்ளைகளை நாம் அவரிடத்தில் வந்ததை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அடுத்த வீட்டில் தொகுதி அங்கத்தர்களே அவர் தேவைப்படுவதாக அவரை சமாதானப்படுத்தி கர்த்தரிடம் திரும்ப வர ஆர்வம் குறைந்த மனுஷரை எப்படி அழைப்பது என கண்டேன். என் பார்வையை உயர்த்தி உதாரணத்தால் எனக்கு ஊக்கமளித்த அந்த ஐயர் ஒரு மெல்காசித்தேக் ஆசிரிய உத்தவம் தரித்தவர். கர்த்தரின் சேவையில் எங்கும் செல்ல வல்லமையும் தைரியமும் பெற அவர் எனக்கு போதித்தார். அவர் தான் பலனை அனுபவிக்க முன்பே சென்று விட்டாலும் நான் ஒரு அனுபவிற்று ஆரோனிய ஆசீர்வத்தம் தரித்தவனாக இருந்த போதும் அவர் என்னை தூக்கிவிட வந்ததை நான் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன். அப்போது எனது பார்வையை அப்பாலிருந்து பெரிய பொறுப்புகளுடைய வருங்கால ஆசீர்வத்த பாதையில் அவர் பார்த்தார் என நான் பின்ன அறிந்தேன். என் அப்பாவும் அப்படியே எனக்கு செய்தார். அவர் ஒரு பண்பட்ட ஞானமிக்க மெல்காசித்திக் ஆசீர்வத்துவ தரித்தவர். ஒரு சமயம் பூமியின் வயது பற்றி விஞ்ஞான ஆதாரம் பற்றி ஒரு சிறு குறிப்பை எழுதுமாறு ஒரு அப்போஸ்தலரால் கேட்டுக்கொள்ளப்பட்டார். விஞ்ஞான ஆதாரம் கூறுவதை விட பூமி மிக இளமையானது என்று பலத்த உணர்வுகள் உடையவர் வாசிக்கப் போகின்ற என நன்கு அறிந்து அவர் கவனமாக எழுதினார். ஆல் அப்போஸ்தலர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் இதை நான் அனுப்ப வேண்டுமா என அறியும் ஆவிக்குரிய ஞானம் உனக்கு உண்டு என்று அவர் எழுதியதை என் அப்பா என்னிடம் கொடுத்ததை நான் இன்னும் நினைவுகூறுகிறேன். அந்த காகிதத்தில் இருந்த அதிகமானவற்றை நான் நினைவுகொள்ள முடியவில்லை. ஆனால் நான் பார்க்க முடியாத ஆவிக்குரிய ஞானத்தை என்னிடத்தில் பார்த்த மகத்தான ஆசிரிய உத்தவம் தரித்தவருக்கு நன்றி உணர்வை எப்பொழுதும் சுமந்து கொண்டிருப்பேன். ஒரு இரவில் சில ஆண்டுகளுக்கு பின் நான் அப்போஸ்தலராக நியமிக்கப்பட்ட பின் சபை கட்டுப்பாடு பற்றி எழுதப்படதை வாசிக்க தேவனின் ஒரு தீர்க்கதரிசி என்னை அழைத்தார். ஒரு புத்தகத்தின் அத்தியாயங்களை வாசித்து இரவு கழித்திருக்கிறார். அவர் சொன்னார், என்னால் இதை முடிக்க முடியவில்லை. நான் வேலை செய்யும் போது நீ ஓய்வு எடுக்கக்கூடாது. பின்னால் பல ஆண்டுகளுக்கு முன் என் அப்பா உபயோகித்த அதே வார்த்தையை அவர் சொன்னார், ஆள் நீதான் இதை படிக்க வேண்டும், இது சுரிக்க சரியானது என எனக்கு தெரியும். சபையில் நடத்தப்பட்ட உரையாற்றில் விழாவில் ஒரு இரவில் ஒரு மெல்காசித்திக் ஆசீர்வத்தம் தரித்தவர் அதே மாதிரி பார்வையை உயர்த்தி நம்பிக்கையும் அளித்து வந்தது. 17 வயதில் ஒரு பெரிய கூட்டத்தில் நான் பேசுமாறு சொல்லப்பட்டேன். என்னிடம் என்ன எதிர்பார்க்கப்பட்டது என எனக்கு தெரியாது. எனக்கு தலைப்பு கொடுக்கப்படவில்லை. சுவிசேஷம் பற்றி நான் அறிந்ததை விட அநேக செய்தியை நான் ஆயத்தம் செய்தேன். நான் பேசும்போது நான் செய்வதை விட என் உணர்ந்தேன். நான் தோற்ற உணவை இப்பொழுதும் நினைவு வைத்திருக்கிறேன். அடுத்த செய்தியாளர் 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் மாத்தியோ கேவலி. அவர் சிறந்த பேச்சாளர், சபையில் நேசிக்கப்பட்டவர். மேடைக்கு அங்கிருந்து என் இறக்கையிலிருந்து அவரை ஆனாந்து பார்த்து இன்னும் நேரில் வந்திருக்கிறேன். அவர் வல்லமையான குரலில் பேசினார் என பேச்சு தான் ஒரு பெரிய மாநாட்டில் இருப்பதாக அவர் உணர்ந்து வைத்து சொன்னார். அப்படி சொன்னபோது அவர் புன்னகைத்தோறு தோல்வி உணர்ச்சி நீங்கியது. நான் ஏற்கனவே ஆனது போல் அவர் பேசியபடி நான் ஆவேன் என்ற நம்பிக்கையே வந்தது. அன்றிரவின் நினைவு இன்னும் ஒரு ஆரோனிய ஆசீர்வத்துவ தரித்தவர் பேசும்போது கவனமாக கேட்க நடக்கிறது. மூப்பார் கவுலி எனக்கு செய்த நிமித்தம் நான் எப்பொழுதும் தேவ வார்த்தை கேட்பேன் என எதிர்பார்க்கின்றேன். நான் ஏமாற்றுவதில்லை. அடிக்கடி வியப்புற்று மூப்பர் கவுலி போல சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆசீர்வத்துவதில் வரல நமது இளம் சகோதரர்கள் பலன பெற அநேக காரியங்கள் உதவலாம். ஆனால் தாங்கள் ஆசாரி உத்தவ சேவையில் தேவ வல்லமையில் இருந்து அவர்கள் பெறக்கூடிய விசுவாசத்தையும் தன்னம்பிக்கையும் விருதி செய்ய நாம் உதவதை விட எதுவும் வல்லமையானதில்லை. மிகவும் வளப்பெற்ற மெல்காசிதேக் ஆசீர்வாதத்தை தரித்தவரால் உயர்வாக பேசப்பட்ட ஒரு அனுபவத்தை மட்டும் விசுவாசமும் நம்பிக்கையும் நிலைக்காது, அது வல்லமைகளையும் இழக்கும். திறமை ஆசாரிய உத்தவத்தில் மிக அனுபவம் பெறுவர்களிடமிருந்து அநேக பாராட்டுகளும் அது வளரப்படும். ஆறான ஆசீர்வாதம் தரித்தவர்களுக்கு தேவை, அதற்கு தகுதியாக இருக்க அவர்கள் தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு அந்த கிடைக்கும். அது அவர்களுக்கு செய்கிற தேர்வுகளை பொறுத்தது.
That is why we must teach by example and by testimony that the words of the great Melchizedek priesthood leader King Benjamin are true. They are the words
ஆசீர்வாதத்துக்கு கர்த்தரின் நாமத்தில் பேசப்பட்டவை அன்பின் வார்த்தைகளை. கர்த்தரின் ஊக்கமும் திருத்தமும் பெற பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டும் என பெஞ்சமின் ராஜா போதிக்கிறார். மேலும் முடிவாக, நீங்கள் பாவம் செய்யும்படி தூண்டும் காரியங்களை யாவையும் குறித்து உங்களுக்கு நான் சொல்ல இயலாது, ஏனெனில் நான் அவைகளை எண்ணக்கூடாத அளவுக்கு பல வழிகள் வகைகளும் இருக்கின்றன. உங்கள் வாழ்வின் முடிப்பு அடைந்த நம்முடைய கர்த்தரின் வருகையை குறித்து நீங்கள் கேட்டவைகளை விசுவாசமாய் தரித்திருந்த தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வார்த்தைகளையும் நடவடிக்கைகளையும் உங்களையும் நீங்கள் காத்து கொள்ளவிட்டால் அழிந்து போவீர்கள் என்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடும். இப்பொழுது ஒரு மனுஷன் நினைவில் கொண்டிருந்த நாம் அதிகமாக நேசிக்கிற இளம் ஆசாரிய உத்தமம் தரித்தவர்களுக்கு எதிராக பயங்கர காற்றை போல் அனுப்பப்பட்டிருக்கிற நீதியின் சத்துருவனின் கோபமிக்க அம்புகள் குறித்து நாம் அனைவரும் அறிவோம். தங்களை இளமனின் குமாரன் என்று அழைத்து கொண்ட அவர்கள் நமக்கு துடிப்பான போர் வீரர்களாக தெரிகிறார்கள். அவர்களை செய்யுமாறு பெஞ்சமின் ராஜா ஊக்குவித்தது போல் அவர்கள் தங்களை பாதுகாக்கும் கொண்டால் அந்த இளம் போர் வீரர்களை போல் அவர்கள் பிழைத்திருக்க முடியும். அவர்கள் தைரியமாக போராட்டி ஜெயித்தார்கள். ஒரு அன்புமிக்க தாயின் விசுவாசத்தின் வல்லமையை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்று தாய்மார்கள் அந்த பேராதரவை தாங்கள் குமாரர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஆசாரிய உத்தமம் தரித்தவர்களுக்கு நாம் மனம் மாற்றப்படாததால் அந்த குற்றச்சாட்டுகளும் பதிலளிக்க நமதுக்கு சகோதரிகளை பலப்படுத்தி அவருடன் செல்ல வேண்டும் என்று உறுதியுடன் அதிகாரிக்க வேண்டும் முடியும்.
Let him take with him that is weak, that he may be edified in all meekness, that he may become strong also. Therefore take you those who are
ஆகவே குறைந்த ஆசீர்வாதம் தரித்தவர்களை உங்களுடன் கூட்டிக் கொண்டு உங்களுக்கு முன்னால் போய் சந்திப்பவர்களுக்கு ஏற்பாடு செய்வோம், வழியை ஆயத்தம் செய்வோம். நீங்கள் நிறைவேற்ற முடியாத சத்தியங்களை நிறைவேற்ற அவர்களை அனுப்புங்கள். இதோ இந்த விதம் மகத்தான எனது அப்போஸ்தலர்கள் பூர்வ காலத்தில் எனக்காக எனது சபையை கட்டினார்கள். ஆசீர்வாதத்துவ தலைவர்களை நீங்களும் ஆரோனிய ஆசீர்வாதத்துவம் தரித்தவர்களும் தகப்பன்மார்களும் அற்புதங்களை செய்யலாம். சூஷத்தை பிரசாங்கிக்க அழைப்பை ஏற்றுக்கொள்கிற தன்மைக்கை நம்பிக்கையுடன் அதை செய்கிற விசுவாசமிக்க மூப்பர்களின் வரிசையை இந்த வாலிபர்களாய் கொண்டு நிரப்பலாம். நீங்கள் தூக்கி ஊக்குவித்த அநேகர் விசுவாசமாக இருந்தது. ஆலயத்தில் தகுதியுடன் திருமணம் செய்து தங்கள் கடுமையாக பிறரை தூக்கி ஆயத்தப்படுத்ததை நீங்கள்
பார்ப்பீர்கள். And covenant of the priesthood found in
Doctrine. உடன்படிக்கைகளே பாகம் 80-இல் காணப்படுகிற ஆசீர்வாதத்தின் உறுதிமொழிகளே உடன்படிக்கை நீங்கள் வீட்டுக்கு சென்று கவனமாக படிக்க வேண்டுகிறேன். மனம்பற்ற வல்லமையுடன் இயேசு கிறிஸ்துவின் சூஷியத்தை போதித்து ஆரோனிய ஆசீர்வாதத்தின் தரித்தவர்களை வில்ஃபிரட் உட்ரு போல அதிகமான இளைஞர்களை அனுப்புங்கள், பெறுவீர்கள் என நன்மையை நம்புகிறேன். அவர்களது மகிமையான சேவைகளுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி தூக்கிவிட நமது அழைப்பை உயர்த்து வேண்டுகிறேன். என்னை தூக்கிவிட பிறரை எப்படி நேசிப்பது மற்றும் தூக்கிவிடுவது என எனக்கு காட்டிய அற்புதமான மனிதர்களுக்கு என் முழு இதயத்தோடு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நேரத்தில் பூமியில் ஆசீர்வாதத்துவ திருக்கோள் அனைத்தையும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் தரித்திருக்கிறார். என நான் சாட்சியளிக்கிறேன். மெல்காசிதேக் ஆசாரிய உத்தவம் தரித்தவராக பிறரை தூக்கிவிட அவர்களை செல்ல நாம் அனைவருக்கும் உதாரணமாகத்தான் வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். என்னை அவர் தூக்கிவிட பிறர் எப்படி தூக்கிவிடுவது என எனக்கு காட்டியதாகவும் தனிப்பட்ட விதத்தில் நன்றி உடையவனாயிருக்கிறேன். பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இது அவருடைய சபை ராஜமும் ஆகும். இது அவரது ஆசாரியத்துவம். பரிசுத்த ஆவின் வல்லமையால் இதை நான் அறிவேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமேன்.
சகோதரரே, இம்மாலையில் உங்கள் வருகைக்காக நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அவ்வாறே அவர்கள் வழங்கிய உணர்த்தப்பட்ட இசைக்காக மெல்கசிதேக் ஆசாரியத்துவ இசைக்குழுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த வகையிலும் இந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தம் செய்ய உதவி செய்தவர்களை பாராட்டுகிறோம். இக்கூட்டத்தின் நிறைவு செய்தியாளர் நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன். தலைவர் மான்சனின் குறிப்புகளை தொடர்ந்து இசைக்குழு யூ கேன் மேக் த பாத்வே பிரைட் பாடி இக்கூட்டத்தை நிறைவு செய்ய நிறைவு ஜபம் எழுபத்தின்மர் மூப்பர் ப்ரூஸ் டி போர்ட்டரால் ஏற்கப்படும்.
Tonight, brethren, I pray for the guidance of our Heavenly Father as I share my message with you. In 1833, இன்று
மாலை உங்களோடு நான் என் செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளும் போது நமது பரலோக பிதாவின் வழி நடத்துதலுக்காக நான் ஜபிக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை 1833 தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த திட்டம் கொடுக்கும் கேட்பாடும் உடன்படிக்கைகளும் 89வது பகுதியில் காணப்படுகிறது. அது ஞானஸ்தானத்தை ஞான வார்த்தை என அறியப்படுகிறது. நான் உன்னை உண்ணுகிற உணவை குறித்து அது குறிப்பான வழிகாட்டுதலை கொடுத்து நமது சரீரங்களுக்கு தகுந்த தீங்கு விளைவிக்கிற பொருட்களின் உபயோகத்தை அது தடை செய்கிறது. கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுபவர்களுக்கு ஞானஸ்தானத்தையும் ஞான வார்த்தையையும் உண்மையாக கை கொள்வர்களுக்கு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் வாக்கு அளிக்கப்படுகின்றன. இந்த வாக்களிப்புகளை குறித்து மிக தெளிவான ஒரு உண்மையான குறிப்பை சமீபத்தில் நான் படித்தேன். சபையின் ஒரு விசுவாசமுள்ள அங்கத்தினரான ஜான் எல் ஏ லார்சன் 2வது உலக போரில் யுஎஸ்எஸ் கேம்பிரியா கப்பலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கோஸ்ட் கார்டு பணிபுரிந்து கொண்டிருந்தார். பிலிப்பீன்ஸில் ஒரு யுத்தத்தின் போது குண்டுகள் போட்டு மற்றும் கேம்கேஸ் விமானங்களின் அணுகுதலை பற்றி ஒரு செய்தி வந்தது. உடனடியாக வெளியேற கட்டளை கொடுக்கப்பட்டது. யுஎஸ்எஸ் கேம்பிரியா ஏற்கனவே சென்றுவிட்டதால் ஜானம் 3 கூட்டாளிகளும் புறப்படுகிற கப்பல் ஒன்றில் ஏறிக்கொள்ளும் நம்பிக்கையில் அவசரமாக கடற்கரையை நோக்கி சென்றனர். அதிர்ஷ்டவசமாக அக்குவீரர்களை ஏற்றிக்கொள்ளும் படகு ஒன்று அவர்களை ஏற்றிக்கொண்டு கடைசியாக புறப்படைக்கும் போது கப்பலை நோக்கி வேக வேகமாக சென்றது. அந்த புறப்பட்டு கொண்டிருந்த கப்பலில் தங்களால் முடிந்த அளவுக்கு வேகமாக வெளியேறும் முயற்சியில் தளத்தில் சுறுசுறுப்பாயிருந்த மனிதர்கள் கப்பல் தளத்திற்காக அவர்களை ஏற்றிவிடும் என நம்பிக்கையை அந்த 4 பேரை நோக்கி கயிறுகளை வீசினார்கள். பாரமான ஒரு வானொலி பெட்டியை தன் முதுகில் கட்டியிருந்த ஜான் கடலுக்கு மேலே 40 அடிகள் நீளமுள்ள கயிற்றின் நுனியில் தொங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய பலம் பலவீனமாகி அவனுடைய விதியை பற்றி அசுத்தத்துடன் அச்சத்துடன் அவன் நினைத்து கொண்டிருந்த போது எப்போதுமே அவன் ஞான வார்த்தையை கை கொண்டிருந்த ஒரு சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்திருக்கிறான். இப்பொழுது அவனுடைய வாக்களிப்பட்டி ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக வேண்டுமென அவரிடம் கூறிக்கொண்டு ஜான் தேவனிடம் அமைதியாக முன்னிட்டான். ஞானவார்த்தையில் வாக்களிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியத்தின் பலத்தின் ஆசீர்வாதங்கள் அவனுடையதாயிற்று. உதவியாக அவன் தவித்த ஜபத்திற்காக பதிலாக சகோதரரே தெய்வீகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டமான ஞான வார்த்தையில் அமைக்கப்பட்டிருக்கிற கொள்கைகளை கை கொள்ளுவதால் நமது சரீரங்களையும் மனங்களையும் நாம் பேணக்கொள்கிறோமான நாம் அப்படி செய்யும்போது நமக்கு கர்த்தருக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். அது அப்படியாயிருக்கும். நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.
Our Father in heaven,
we thank thee for the spirit
of fellowship, peace and pure truth. நன்றியுடைகளாக இருக்கிறோம் இங்கே
நாங்கள் கேட்ட செய்திகளுக்காகவும் இங்கே நாங்கள் உணர்ந்த பரிசுத்த ஆவிக்காகவும் உங்களுக்கு நன்றியுடைகளாக இருக்கிறோம். நாங்கள் ப்ராஃபட்டுக்காக நன்றியுடையவர்களாக இருக்கிறோம்.
Branch and quorum of the church.
எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள். நாங்கள் மறுஸ்தாபிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்துக்கு நன்றியுள்ளாக இருக்கிறோம். இந்த சபைக்கு பிறகு தங்களுடைய கோட்பாடுகளை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் வீட்டுக்கு செல்லும் போது எங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எல்லா இடங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நாங்கள் சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இது அத்தனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொள்கிறோம். ஆமென்.